الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحل الله البيع وحرم الربا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما فقال الله تبارك وتعالى إن الذين يأكلون أموال اليتامى ظلما إنما يأكلون في بطونهم نارا وسيصلون سعيرا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. وقال عليه الصلاة والسلام أيضا التجار يحشرون يوم القيامة فجارا إلا من آمن وبر وصدق أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கும் ஒவ்வொரு விடயம் அடியார்களுடைய நலனுக்காகவே அந்த வஸ்துக்களை படைத்திருக்கிறார். ஆனால் சில வஸ்துக்களினுடைய லாபம் பிரயோஜனம் அதை நேரடியாக காண்கிறோம். இன்னும் எத்தனையோ பல மடங்கு வஸ்துக்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நேரடியாக அவைகளில் உள்ள லாபங்கள் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் சிறை மறைவில் அல்லாஹ் அதனிலிருந்து எங்களுக்கு லாபத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துகளையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுடைய லாபத்துக்காக நாங்கள் பயன்படுத்துறதுக்காக படைத்திருக்கிறார். அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கும் வஸ்துக்களை உங்களுக்காக படைத்தான். பூமியில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் உங்களுக்காக அவன் படைத்திருக்கிறான். இந்த வஸ்துக்கள் எல்லாம் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ரப்ப படைத்திருக்கிறான். ஆக இந்த வஸ்துக்களை நாம் எங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தும் போது அந்த வஸ்துக்களை கொண்டு சுவர்க்கத்தை அமைத்துக் கொள்வதா, அல்லது அதே வஸ்துக்களை கொண்டு அதற்கு மாற்றமான இடத்தை தீர்மானிப்பதா என்பது மூமிங்களாக எங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் விட்டிருக்கிறார். மனிதனுக்கு பல்வேறு தேவைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். பலவிதமான தேவைகள் இருக்கு. அதில் ஒன்றுதான் உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதார். அது உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் அந்த தேவையை வைத்திருக்கிறான். ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு முறைகளை அறிமுகப்படுத்தினான். இங்க உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை, வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை, அந்த வீடு அமைய காசு தேவை, வாழ்வதற்கு உணவு தேவை, அந்த உணவை வாங்க காசு தேவை, வாழ்வதற்கு ஆடை தேவை, அந்த ஆடையை வாங்க காசு தேவை. இப்பொழுது இந்த பணத்தை இந்த பணத்தை காசை எவ்வாறு சம்பாதிப்பது? ஒன்றிருக்கிறது, எந்த வழியிலேனும் பணம் சேர்ந்தால் போதும், அது ஹலாலாக இருக்கட்டும் ஹராமாக இருக்கட்டும், அது ஒரு முறை. இன்னொரு வழி இருக்கிறது, அல்லாஹும் ரசூலும் எந்த வழியில் அனுமதித்தார்களோ அந்த வழியில் மாத்திரம்தான் பணம் உண்டு. அதற்கு மாற்றமான வழியில் ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, கோடி தான் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். இது மார்க்கத்துடைய வழி. முன்பு சொன்னது துனியாவுடைய வழி, அது நரகத்துக்கு செல்லுகிற வழி. இரண்டாவது சொன்னது அது தீனுடைய வழி, அது சுவர்க்கத்துக்கு செல்லுகிற வழி. மனிதர்களில் அநேகமானவர்கள் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்டதை போன்றே, விவசாயத்தில் சம்பந்தப்பட்டதை போன்றே, தொழில்களில் சம்பந்தப்பட்டதை போன்றே மனிதர்களில் அதிகமானவர்கள் வியாபாரத்திலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வியாபாரம் உலக முறையில் நடக்கணுமா அல்லது தீனுடைய முறையில் நடக்கணுமா? பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டுகிறார்கள்? வியாபாரம் நடைபெறுகின்ற இடம் பஜார். அந்த பஜாரிலே பல்வேறு பெயர்களில் வியாபாரிகள் இருப்பார்கள். அங்கே பிடவை வியாபாரியும் இருப்பார், மீன் வியாபாரியும் இருப்பார், மரக்கறி வியாபாரியும் இருப்பார், பழகை வியாபாரியும் இருப்பார், இரும்பு வியாபாரியும் இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அந்த பஜாரில் இருந்தே நபிமார்களுடன் எழும்புகின்ற வியாபாரிகள் உருவாக முடியும், அந்த பஜாரில் இருந்தே நரகத்துக்குள்ளவர்கள் எழும்பவும் முடியும். திருமதி ஷரீஃபில் இடம் பெறுகின்ற ஹதீஸ், அத்தாதிரு சதூக்குல் அமீன், ஒரு வியாபாரி, அந்த வியாபாரி அவரிடத்தில் இரண்டு பண்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார். வெறும் ஒரு வியாபாரி அல்ல, அவர் காசை கொடுத்து பொருளை வாங்கி அந்த பொருளை விற்பனை செய்வோர் அல்ல, வெறும் ஒரு வியாபாரி என்ற பெயரை மாத்திரம் வாங்கியவர் அல்ல, அந்த வியாபாரியுடன் இன்னும் இரண்டு தன்மைகள் அவரிடத்தில் இருக்கிறது. முதலாவது அப்ததூக், அதிகமாக உண்மை பேசுகிற வியாபாரி, அவரிடத்தில் பொய்யுக்கு இடமே இல்லை. அல் அமீன், நம்பகமான வியாபாரி. அத்ததூக்குல் அமீன், எப்பொழுது வியாபாரி இடத்தில் இந்த இரண்டு தன்மைகளும் வருமோ, நம்பகமானவர் உண்மை பேசுபவர், நம்பிக்கைக்குரியவர் பொய் சொல்லாதவர், சத்தியத்தை பேசுபவர் மறைக்காதவர், சரியை சொல்பவர் மோசடி செய்யாதவர், இந்த ரெண்டு பண்புகளும் வருமாக இருந்தால் அந்த வியாபாரியை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் பஜாரிலிருந்து நேரே எங்கு எழுப்புவான்? மான் நபி, நபிமார்கள் கியாமத்தில் எழுந்திருப்பார். நபிமார்களுக்கு அடுத்த பலம் அந்த ரப்பை உண்மைப்படுத்திய சித்தியத்தைகளுடன் எழுப்புவார். தீனுக்காக உயிரை தியாகம் செய்த ஷஹீதுகளுடன் விலகுவார். அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து வாழ்ந்த சாலிஹீன்களுடைய பட்டியல் நிரம்புவார். யாருக்கு? பஜாரில் இந்த ரெண்டு பண்புகளுடன் நடந்தவர். உண்மையும் இல்லை, நம்பகமும் இல்லை. உண்மை பேசத் தவறினார், நம்பிக்கையாக நடக்கத் தவறினார், துரோகியான வியாபாரியானார், பொய் சொல்லி வியாபாரம் செய்தார். இவருடைய கதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி துஜ்ஜாரா, வியாபாரிகள் கியாமத்தில் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள், பாவிகள். அவர் பஜாரிலிருந்து நேரே நரகத்துக்கு எழுப்பப்படுவார். அவர் பஜாரிலிருந்து நேரே பாவிகளுடைய கூட்டத்தில் எழுப்பப்படுவார். ஆனால் சில தன்மைகளை ஏற்படுத்திக் கொண்ட வியாபாரிகளை தவிர, இல்லாமன் ஆமன ஒவ்வொருவசதம் இல்லா வனித்தக்கா ஒவ்வொருவசதம், யாரு தக்குவாவை உண்டாக்கி மக்களுக்கு நலவை நாடி உண்மை பேசினார், தக்குவாவும் நலவும் உண்மையும் யாரிடத்தில் இருந்ததோ அந்த வியாபாரிகள் மட்டுமே கயாமத்தில் தப்புவார்கள். இப்போ வியாபாரம் செய்கிற எங்களை பாருங்க, வியாபாரத்தில் முதலாவது சொன்ன கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா, அல்லது வியாபாரிகளாகிய நாம் இரண்டாவது சொன்ன கூட்டத்தில் இருக்கிறோமா? அது ஒரு மிட்டாய் விற்கக்கூடிய ஒரு சாதாரண வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஒரு ரூபாய்க்கு தொகு விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது கூட்டத்தில் இரண்டாவது கூட்டத்தில்? அந்த கூட்டங்களை தெரிவு செய்வதை அல்லாஹ் உங்களுடைய விருப்பத்தில் விட்டிருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, நிறைய வியாபாரம் செய்தார். முந்தைய காலத்தில் இருந்தவர்களுக்கு தெரியாத வியாபாரங்கள் எல்லாம் புது புது பெயர்களை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வியாபாரிகளை மக்கள் புத்திசாலிகள் என்று சொல்கிறார்கள். பணத்தை குவிப்பவர்களை மக்கள் பெரும் அறிவாளிகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பணம் சேமிப்பது புத்திசாலித்தனம் அல்ல, அது ஒரு கெட்டித்தனமும் அல்ல. வியாபாரம் செய்வது என்பது ஒரு பெரிய சரியான திறமையும் அல்ல. அந்த வியாபாரி வியாபாரத்துக்கு முன்னால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினாரா, அதுதான் ஆக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரெண்டு பண்புகளையும் பாருங்கள். அத்தாஜிரு சதுக், வியாபாரி இடத்தில் வர வேண்டிய முதலாவது பண்புதான் உண்மையானவராக இருப்பது. இது எவ்வளவு பெரிய விஷயம்! இன்று நாம் ஒரு வகையான வியாபாரத்தை எங்களுடைய பஜார்களில் அறிமுகம் செய்திருக்கிறோம். இன்று நம்முடைய வியாபாரம் எப்படி? எப்படியாவது பணம் சேர்ப்பது. எல்லா கடைகளில் உள்ள முதலாளிகளின் தலையிலும் இது இருக்கிறது, எப்படியாவது பணம் சேர்க்கிறது. இரண்டாவது ஏமாற்றுவது, யாரையாவது ஏமாற்றினால் அவர் பெரிய வியாபாரி. ஏமாற்றுவதில் திறமை பெற்ற ஊழியர்களை அந்த முதலாளி வரவேற்கிறார், மெச்சுகிறார், பாராட்டுகிறார். ஆனால் அந்த முதலாளிக்கு தெரியாது, எனது கடையின் அழிவே இந்த தொழிலாளியிலே தங்கியிருக்கிறது, நான் இன்னும் சில நாட்களை நஷ்டப்படப் போவதே இந்த பொய் சொல்லும் இந்த தொழிலாளி நான் தான், எனது சொத்துக்கள் நாசமடைய போவதே இந்த கடையில் வேலை செய்யும் இந்த அநியாயக்காரன் நான் தான், அவனுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு பெரிய சம்பளம், முதலாளி இடத்தில் அவருக்கு பெரிய அந்தஸ்து. அவர் செய்கிற வேலை என்ன? வருகிற மக்களை ஏமாற்றுகிறார், பழுதான பொருள்களை பொய் சொல்லி விற்பனை செய்கிறார், பாலடைந்த பொருட்களை மக்களுக்கு ஏமாற்றி விற்பனை செய்கிறார். உண்மை பேசுவது என்பது வியாபாரத்திலுள்ள ஒரு பரக்கத். எங்களுடைய இன்றைய நடைமுறையில் இருக்கும் வியாபாரத்தின் மூணாவது பகுதிதான் பொறாமை, போட்டி, நஃபாத். அவனை விட நாம் முன்னேறணும், அவனை எப்படியாவது வீழ்த்தணும். ஒரே மாதிரி கடைகள் ரெண்டுக்கு முன்னுக்கு முன்னால் வந்தா அந்த போட்டியை ரொம்ப பார்க்கலாம். இவரை போல ஒரு கடை இன்னத்தம் கூட போறான், இவரை ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறார், அதுக்கு முன்னால் அதே போல ஒரு ஹோட்டல் இன்னத்தம் வைக்கிறான், இவரோ பிடவைக்கிற வச்சிருக்கிறார், அதுபோல ஒரு புதிய பிடவைக்கிற அங்க திறக்கிறார், இவரோட மரக்கறிக்கரை வைக்க பக்கத்திலே இன்னொரு இன்னொரு கடையை திறக்கிறார். மனசில் என்ன வரும்? அவன் எப்படி வீழ்த்துறது? இதெல்லாம் இஸ்லாமிய பொருளாதாரத்துக்கு மாற்றமானது. இஸ்லாம் அப்படி பொருளாதாரம் சொல்லுகிறது, ஏமாற்று வியாபாரம் செய், பொய் சொல்லி வியாபாரம் செய், குறைகளை மறைத்து வியாபாரம் செய், அடுத்தவர்களை எப்படியாவது வியாபாரத்தில் வீழ்த்து. இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கொள்கைகள். இதைத்தான் இந்த உலகம் எக்கனாமிக் அல்லது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பிலே இந்த தவறான செய்திகளையும் மக்களுக்கு கொடுத்து அவர்களை வியாபாரிகளாக உலகத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வியாபாரிகளை விரும்பினார்கள்? அவர்களிடத்தில் எதிர்பார்த்த முதலாவது தன்மை அவர்கள் பொய் சொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வியாபாரி பொய்யிலிருந்து தூரமானவராக இருக்கிறார், உண்மையை உண்மையாக பேசுபவராக இருக்கிறார். இதனால் என்ன உண்டாகும்? வியாபாரி இடத்தில் எப்பொழுது உண்மை பேசுகிற பழக்கம் வருமோ அல்லாஹ் அவருக்கு கைருடைய வாயில்களை திறந்து கொடுப்பார். எப்பொழுது உண்மையை உண்மையாக பேசணும் என்று எண்ணம் உண்டாகவோ அவருக்கு சந்தோஷமாக வாழ்வதற்குரிய வழிகளை அல்லாஹ் காட்டிக் கொடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஸிதக் பிர்ரு, உண்மை பேசுவது ஒரு நன்மையான விஷயம். வைங்கல் சொல்ற எகதியில் சொன்னா நன்மை சுவர்க்கத்துக்கு வழிகால். மொத்தத்தில் சொல்லப்போனால் உண்மை பேசுவது சுவர்க்கத்துக்கே வழிகாட்டும். அந்த உண்மை பேசுவதை வாழ்வதற்கு வழிகாட்டாதா? ஒரு வியாபாரிக்கு அல்லாஹ் மீது ஈமான் இருந்தால், நான் ஒரு வெறும் வியாபாரி அல்ல, நான் ஒரு முஸ்லிம் வியாபாரி, நான் வெறும் ஒரு முதலாளி அல்ல, நான் முஃமினான முதலாளி, எனக்கும் ஏனைய முதலாளிகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அல்ல, எனக்கும் முஸ்லிம் அல்லாத வியாபாரிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அல்ல, நான் வைத்திருப்பது ஒரு முட்டை கடை, எனக்கு பக்கத்திலே முஸ்லிம் அல்லாத ஒருவரும் வைத்திருக்கிறார், எனக்கும் அவனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? நான் உண்மை பேசுவேன், அவன் பொய் பேசுவான். நான் நீதியை சொல்லுவேன், அவன் அநியாயம் செய்வான். நான் ஏமாற்றுவேன், அவன் ஏமாற்றுவான். எனக்கு அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்கிறது. இந்த தெளிவு செய்வதை வெறும் ஒரு சபவக்காக காரணிக்காக அவன் தொழிலே தெய்வம் வந்திருக்கிறான். முஸ்லீம் வியாபாரிக்கும் முஸ்லீம் அல்லாத வியாபாரிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இதனால் ஒரு உண்மையான முஸ்லீமான வியாபாரியாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த முஸ்லீமுடைய உள்ளத்தில் முஸ்லீம் வியாபாரி இடத்தில் வர வேண்டிய தன்மைகள் வரணும். அப்பதான் ஒரு உண்மை முஸ்லீம் வியாபாரி ஆகுவார். ஒரு முஸ்லீம் வியாபாரியிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதிர்பார்த்தார்கள்? அவருடைய வியாபாரம் வெறும் பொருள்களை குவிப்பதற்குரிய வியாபாரமாகவோ வெறும் பணத்தை அதிகரித்துக் கொள்ளும் வியாபாரமாகவோ அமையக்கூடாது. அது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தும் வியாபாரமாகவும் அமையும். அவருடைய வியாபாரம் தக்குவாக இருந்தாகும். அவருடைய வியாபாரம் சுவர்க்கத்துடைய கதவுகளை அவருக்கு திறந்து கொடுக்கிறது. அது எப்படி வியாபாரத்தில் சுவர்க்கத்தை துறக்கிறது? எப்படி வியாபாரத்தில் இருந்து கொண்டு சுவர்க்கத்துடைய அந்தஸ்துகள் அடைகிறது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரத்துக்காக பஹ்ரைனுக்கு போக போகிறேன். அவர் பறிவு போறார் பிசினஸுக்காக, பஹ்ரைனுக்கு போக போறேன். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாரு? பஹ்ரைனுக்கு போக முன்னால் ரெண்டரை காத்து தொழுதுட்டு போங்க, பஹ்ரைனுக்கு போங்க, சிங்கப்பூருக்கு போங்க, துபாய்க்கு போங்க, இந்தியாவுக்கு போங்க, கொழும்புக்கு போங்க, பிரச்சனை அல்ல. ஹலால் ஹலாலான பணத்தினால் வியாபாரம் செய்ய போகிறீர்கள் என்றால், வியாபாரம் இஸ்லாமிய சரியாவுக்குட்பட்டதாக இருக்கமாக இருந்தால் இஸ்லாத்தில் தாராள அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த வியாபாரத்துக்கு முன்னால் ரெண்டரை காத்து தொழுது கொள்ளுங்கள். ஏன் சொல்ல சொன்னார்? இவர் தொழாமல் போனாலும் இவருக்கு அங்கு கிடைக்கும் லாபம் கிடைக்கவே செய்யும். தொழுது விட்டு போனாலும் கிடைக்கும். அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன?
இவர் தொழாமல் போய் அங்கே ஒரு பெருத்த லாபம் ஏற்பட்டால் இவருடைய மனதிலே வரும், என்னுடைய திட்டம், நான் எடுத்த முயற்சி, நான் செய்த தந்திரங்கள், நான் கையாண்ட அணுகுமுறைகள், என்னிடத்தில் இருக்கும் அறிவு, என்னுடைய ஆளுமைதான் இவ்வளவு ஒரு பெரிய செல்வத்தை லாபத்தை எனக்கு தந்தது என்பதை அவரும் மனதிலே இறக்குவார். வருகின்ற அவருடைய நண்பர்களிடம், அவருடைய மனைவியிடம், அவருடைய பிள்ளையிடம் அதனுடைய பெருமதியை சொல்லி ஒரு மஹ்லூக்குடைய கண்ணியத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வளர்ப்பார். இவருடைய வியாபாரத்தில் கிடைத்த லாபம் அல்லாஹுடைய பெருமையிலே இருந்து ஒரு மஹ்லூக்குடைய பெருமைக்கு மக்களுடைய உள்ளத்தை திருப்புகிறது. அதே வியாபாரம் கொழும்புக்கு போகிறவர் ரெண்டு ரக்காத்து தொழுதே, நான் ஒரு ஹலாலான வியாபாரத்துக்காக போகிறேன், நீ பரக்க செய்வாயாக என்று துவா செய்து கண்ணீர் விட்டுட்டு போகிறார், அங்கு லாபம் கிடைக்கிறது. இவருடைய மனதிலே வரும் இந்த இரண்டு ரக்காத்து தொழுகையால் இந்த பரக்கத் கிடைத்தது, இந்த இரண்டு ரக்காத்து தொழுகையினால் அல்லாஹ் பரக்க செய்தார், இந்த இரண்டு ரக்காத்து தொழுகையினால் இவ்வளவு லாபம், இது மனதிலே அல்லாஹ் என்பது வரும். பிறகு மனைவியிடத்திலும் அந்த ரெண்டு ரக்காத்துடைய பெருமதியை சொல்லுவார், பிள்ளைகளிடத்தில் சொல்லுவார், வருகின்ற நண்பர்களிடத்தில் சொல்லுவார். மொத்தத்தில் அவருக்கு கொழும்பில் கிடைத்த லாபம் எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய கண்ணியத்தை ஏற்படுத்துகிறது. இது முஸ்லீம் வியாபாரம். பஹ்ரைனுக்கு போங்கள், ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு போங்கள். முதலாவது நீயத்து சீராக, இதனால் நாம் தொழிலை பயன்படுத்தலும் அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்க. அப்படி பயன்படுத்துகிறவர்கள் உண்மை பேசினால் நஷ்டம் போய்விடும் என்று பயப்பட மாட்டார்கள், உண்மையை உண்மையாக பேசுவார். உண்மையை பேசி வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏன் அந்த பயம்? உண்மை பேசுவதற்கு ஏன் தயக்கம்? உண்மையை சொல்லுவதற்கு ஏன் பயம்? உண்மையை சொன்னால் எதிர்பார்த்த லாபம் வராது, அதில் இருக்கும் குறையை வெளியிலே எடுத்து சொன்னால் நாம் எதிர்பார்க்கிற விலைக்கதனை கொடுத்துவிட முடியாது, மக்கள் வாங்க மாட்டார்கள், கேள்வி குறைந்துவிடும், அதனால் என்னுடைய பொருளாதாரம் சரிந்துவிடும், கடையை மூன்றவழி நிலவு உண்டாகும். ஒரு முஸ்லீம் வியாபாரியின் உள்ளத்தில் ஒரு நாளும் இந்த சிந்தனை வரக்கூடாது. நாம் செய்கின்ற இந்த வியாபாரம் எங்களை வாழ வைப்பதற்கல்ல, இந்த வியாபாரம் தான் உலகத்திலே நாம் வாழ்வதற்கு வழி அல்ல. அல்லாஹ் எங்களுக்குரிய வழிகளை ஏற்பாடு செய்த பிறகுதான் எங்களை உலகத்துக்கே அனுப்பினான். எங்களுடைய ரிசுக்கு முடிவாகிவிட்டது, எவ்வளவு சாப்பிடப் போகிறோம், எவ்வளவு குடிக்கப் போகிறோம், கிடைக்கின்ற வீட்டின் பெருமானம் என்ன, மனைவி யார், குழந்தைகள் எத்தனை, பேரப்பிள்ளைகள் எத்தனை, ஆயுள் எவ்வளவு காலம், எவ்வளவு காசு புரண்ட போகிறோம், அனைத்தையும் முடிவு செய்த பிறகுதான் எங்களுடைய உடலிலே ரூஹை ஊதப்பட்டது. அப்படியான நாம் ஏன் பொய் சொல்லி லாபம் ஏமாற்றி லாபம் சம்பாதிக்கிறோம், துரோகம் செய்து ஏன் நாம் லாபம் சம்பாதிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொய்யும் ஏமாற்றமும் இருக்கும் வியாபாரிகள் நன்கு அவர்களுடைய வாழ்க்கையின் பின்புலத்தை அவர்கள் சிந்தித்து பாருங்கள். யாரிடத்தில் வியாபாரத்தில் பெய் சொல்லுகிற வழக்கம் இருக்கிறதோ, மக்களை ஏமாற்றுகின்ற வழக்கம் இருக்கிறதோ, உண்மையை மறைக்கின்ற வழக்கம் இருக்கிறதோ, அடுத்தவனுகளை கஷ்டத்தில் வீழ்த்துகிற வழக்கம் இருக்கிறதோ, அல்லது தனது தன்னிடத்தில் வேலை செய்யும் ஊழியர்களிடம் அதிகமான வேலை வாங்கி குறைந்த சம்பளம் கொடுத்தேன், நான் இவனை நன்கு பாதிக்கிறேன் குறைந்த சம்பளத்துக்கு என்று பெருமையாக நினைக்கிறார்களோ, இவர்களுடைய வாழ்க்கையின் பின்புலம் நிம்மதியற்ற ஒரு குழப்பமான வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருக்கும். அவர்கள் ஒரு நாள் நிம்மதியாக வாழ மாட்டார்கள். ஆனால் பார்வைக்கு தெரியும் அந்த வியாபாரத்தினால் நாளைக்கு மாடி உயரத்துக்கு வீடு கட்டி இருப்பார். முன்பு சைக்கிளிலே போனவர் இப்பொழுது குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் போகலாம். முன்பு கீழே இருந்தவர் இப்பொழுது கூட்டங்களில் மேடைகளில் ஏறலாம். ஊரில் உள்ள பல சங்கங்களில் தலைவர்களாக இருக்கலாம். அபிவிருத்தி கூட்டங்களில் முன்னணியில் இருக்கலாம். மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகத்தில் இருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளம் கலங்கிக் கொண்டே இருக்கும். அந்த கலக்கம் தெரியாது. அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்தவன், அதற்காக பொய் சொன்னவர், அதற்காக ஏமாற்றினவர், அவர் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இல்லை, அவருக்கு நிம்மதி வர வழியே இல்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளுக்கு மிக அழகான வழிகாட்டல்களை கொடுத்தார்கள். அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. இரண்டு பேர்கள் வியாபாரம் செய்து கொள்கிறார்கள். ஒருவர் ஒரு பொருளை விற்கிறார், மற்றவர் வாங்குகிறார். இந்த இருவருடைய மனதிலும் நல்லெண்ணம் இருக்கிறது. அதனால் இருவருமே உண்மையை உண்மையாக பேசுகிறார்கள். விற்பவரும் அந்த பொருளை இருக்கிற சரியான தன்மைகளை சொல்லுகிறார், வாங்குபவரும் அதில் உள்ள உண்மையான விலை அவருக்கு தெரிந்ததனால் விற்பவர் ஒரு ஏமாளி, விற்பவரை ஏமாற்றி குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்று ஏமாற்றாமல் சரியான விலையை சொல்லி இருவருடைய முழு திருப்தியுடன் அந்த வியாபாரம் நடைபெறுகிறார். இந்த இருவர்களுடைய வியாபாரத்திலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இறங்குகிறது. கண்ணுக்கு தெரிகிறது இவர் கொடுக்கிற காசு அவரது பக்கத்தில் அல்லது அவருடைய அந்த கடையில் இருக்கக்கூடிய சிறப்பிலே போய் சேருகிறது. கண்ணுக்கு தெரிகிறது கடையில் இருந்த திறன் அவருடைய வாகனத்தில் அவருடைய வீட்டுக்கு செல்கிறது. ஆனால் அங்கிருக்கும் மூன்றாவது ஒரு அபார சக்தி கண்ணுக்கு தெரிவதில்லை. அந்த சக்தி என்ன? அல்லாஹ் அந்த இருவர்களுடைய பொருளிலும் பரக்கத் செய்கிறான். பணத்திலும் பரக்கத், பொருளிலும் பரக்கத். பூரிக்க லஹுமா ஃபி பைஹிமா, இருவருடைய பொருளிலும் பணத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். என்ன பரக்கத்? பரக்கத் என்கிறது என்ன? எப்படி பரக்கத்தாகும்? பொய்ய சொல்லி ஏமாத்தினா 5000 லாபம் அடையலாம், உண்மையை சொன்னா 2000த்துக்கு தான் கொடுக்கிறான். என்னங்க, உண்மையை சொன்னதால 3000 குறைஞ்சு போச்சு, எப்படி பரக்கத்? அது பொய்ய சொல்லி இருந்தா 3000 கூட கிடைச்சிருக்கும், அதில் உள்ள குறையை மறைத்திருந்தால் 3000 ரூபாய் கூடுதலாக கிடைச்சிருக்கும். எப்படி இதுல பரக்கத் வரும்? பரக்கத்துங்கிறது பணத்தாள்கள் அதிகமாக கிடைப்பதல்ல, பரக்கத்துங்கிறது நோட்டுகள் பூஜ்ஜியங்கள் அதிகரிப்பதல்ல, பண பரக்கத் என்பது கட்டுக்கட்டாக பணத்தை சேமித்து வைப்பதல்ல, பரக்கத் என்பது அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய மனைவி மக்களுடன் சந்தோஷமாக வாழ்வது பரக்கத். உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை அந்த பணம் பூர்த்தி செய்கிறதா, அந்த பணம் பரக்கத். நீங்கள் கடையில் சம்பாதித்த, உண்மை பேசி சம்பாதித்த அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறீர்கள். அதனால் போகின்ற வழியிலே கடையில் இருந்து அழகான பொருட்களை வாங்கிக் கொண்டு போகிறீர்கள். இந்த பொருள்கள் வீட்டிலே கொண்டு வைத்து சமையலாக சமைக்கப்பட்டால், அல்லது அந்த பணத்தினால் வாங்கப்பட்ட ஆடைகள் பிள்ளைகளுக்கு அணிவிக்கப்பட்டால், அல்லாஹ் அந்த குடும்பத்திலே பரக்க செய்கிறார். மனைவியுடன் ஒரு முகப்பத் உண்டாகும், அன்பு உண்டாகும், அவளுக்கு ஒரு பாசம் உண்டாகும், பிள்ளைகளுடன் ஒரு முகப்பத் உண்டாகும், மனைவியும் பிள்ளைகளும் உங்களுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு தன்மையை பார்ப்பீர்கள். வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். அந்த வீட்டுக்குள்ளிருந்து நோய்கள் அகன்றுவிடும், அந்த வீட்டுக்குள்ளிருந்து சண்டைகள் நகர்ந்துவிடும், அந்த வீட்டுக்குள்ளிருந்து பிரச்சனையான சூழல் மாறி சமாதானமான அமைதியான சூழல் உண்டாகும். இதுக்கு பேர் பரக்கத். இந்த பணம் ஒரு மக்களுக்கு கட்டண ரீதியாக அல்லது நிர்வாக ரீதியாக கொடுக்கப்பட்டால் அந்த மஸ்ஜிதின் நிர்வாகத்தில் இருந்த பிரச்சனை அகன்றுவிடும். ஒரு பாடசாலையின் மதரசாவின் அபிவிருத்திக்காக கொடுக்கப்பட்டால் அந்த மதரசாவில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, ஆசிரியர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனை, அல்லாஹ் அதனை நிவர்த்தி செய்வன். ஏன்? பரக்கத் தங்கே போயிருக்கிறது. இதுக்கு பேர் பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதே வியாபாரத்தை யாரோ ஒருவர் பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறார், அல்லது இருவருமே ஒருவருக்கொருவர் பொய் சொல்லிக் கொள்கிறார்கள், ஒருவர் ஏமாற்றுகிறார், அல்லது இருவருமே ஒருவருக்கொருவர் ஏமாற்றிக் கொள்கிறார்கள், இவன் அவனை ஏமாற்ற நினைக்கிறான், அவன் இவனை ஏமாற்ற நினைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்வைக்கு பணம் அங்கு போகிறது, பொருள் இங்கே வருகிறது என்று தெரிகிறது, ஆனால் அங்குள்ள ஒரு மறைமுகமான விடயம் உங்களுக்கு தெரிவதில்லை. அது என்ன தெரியுமா? அங்கே இருந்து பரக்கத்தை கலட்டிக் கொண்டு அல்லாஹ் அந்த பொருளை கொடுக்கிறான். பணத்தில் உள்ள பரக்கத் பறிக்கப்படுகிறது, பொருளில் உள்ள பரக்கத்தும் பறிக்கப்படுகிறது. இப்பொழுது நோட்டுகள் அதிகமாக இருக்கும். மாநில கணக்கு பார்த்தால் 100,000 லாகும், கொழும்பில் கணக்கு பார்த்தால் 50,000 லாகும். காணி வியாபாரம் செய்திருக்கிறார், அவருக்கு 6,000 லாகும். ஆனால் இவனுக்கு தெரியாது, அந்த 6,000,000 எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனால் ஓரிரு நாட்களிலே அவருக்கும் மனைவிக்கும் இடையிலே சண்டை ஆரம்பம். மனைவி இவருடைய பேச்சுக்கு வழிபட மாட்டார். ஏன்? முசீபத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். நோட்டு ஒன்றுதான், ஒரே ஒரே முதலமைச்சர் கையொப்பமிட்ட, ஒரே நிதியமைச்சர் கையொப்பமிட்ட நோட் தான். ஆனால் அது வரக்கத்துள்ளது, இது வரக்கத் பறிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டுடன் இருந்த பிள்ளைகள் கட்டுப்பாட்டை இழப்பார்கள். வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி இல்லாத சூழல் உருவாக ஆரம்பிக்கும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பிள்ளைகளின் கல்வியில் அப்படி ஒரு தளர்ச்சி உண்டாகும். எப்பொழுதும் சண்டையுள்ள ஒரு சூழல் அங்கே பார்க்கப்படும். இந்த பணம் ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கோ, கட்டண நிதிக்கோ, நிர்வாக நிதிக்கோ கொடுக்கப்பட்டால் அங்கே நிர்வாகிகளுக்குள் அடியும் தடியும் உண்டாகும். நிர்வாகத்துக்கும் இமாமுக்கும் இடையில் சண்டை வரும், நிர்வாகத்துக்கும் மாத்திருக்கும் இடையில் சண்டை வரும். யாருக்கும் காரணம் தெரியாது. ஒரு சின்ன காரணம், பாரிய பிரச்சனை. இந்த காரணம், வரக்கத்தில்லாத காசை ஒரு முதலாளி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதனுடைய முசீபத், அந்த பணம் ஒரு மதரசாவிலே போய் சேர்கிறது, அந்த மதரச அந்த பணம் ஒரு பாடசாலையில் போய் சேர்கிறது. நிர்வாகத்துக்குள்ளே பிரச்சனை, உஸ்தாதுமார்களுக்குள்ளே பிரச்சனை, ஆசிரியர்களுக்குள்ளே பிரச்சனை. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுவதில்லை, மாணவர்கள் உஸ்தாதுமார்களை மனதால் நேசிப்பதில்லை. அவர்களுக்கு இடையில் ஒரு வேற்றுமை. என்ன? வரக்கத்தில்லாத ஒரு முசீபத் தங்கே சேர்ந்திருக்கிறது. இதுதான் உண்மை சொல்லி வியாபாரம் செய்வதற்கும் பொய் சொல்லி வியாபாரம் செய்வதனால் வரக்கூடிய பாரிய விளைவுகள். எவ்வளவு தூரம் இதில் கவனம் செலுத்தும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார், ஒவ்வொரு வியாபாரியிடம் வர வேண்டிய உண்மையான இந்த பண்புடன் அவர் நம்பிக்கையாக நடக்கும் ஒரு அமீனாக இருக்கிறார். அமானியம் போடுபவராக, துரோகம் செய்யாதவராக, மக்களுக்கு நலனையை நாடக்கூடிய நசீஹத்து செய்யும் ஒரு மனிதனாக இருக்கும். சஹாபாக்களை அப்படிப்பட்ட வியாபாரிகளாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிறார். சஹாபாக்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். மஸ்ஜிதிலே இருக்கும் சஃபில் நேராக நிற்காதவர்களை திருப்தியது போன்றே, உறுதி செய்துவிட்டு வருகின்றவர்களின் காலில் ஒரு பகுதி கழுவப்படாத போது அதை கழுவும்படி சொன்னது போலவே தொழுது கொண்டிருந்தவர் முறை தவறி தொழுதனால் இறுதியி பயந்தக்கலம் சுசல்லி, தொழுது சீராக இல்ல, திரும்பி போய் திரும்பவும் தொழுதுகொள் என்று சொன்னது போலவே பஜாரில் இருக்கும் வியாபாரிகளின் நம்பகத்தன்மையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசோதித்தார். இருக்கிறது ஒரு கடைக்கு பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு கோதுமை மா வியாபாரி இருக்கிறார். அந்த மாவை ஒரு குறித்து குறித்து வைத்திருக்கிறார். அந்த வழியாக போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மா குவியலுக்குள்ளே தனது கையை விட்டு பார்க்கிறார்கள். மா குவியலுக்குள்ளே கையை விட்டு பார்க்கிறார்கள். மேலே காய்ந்த கோதுமை மாவை வைத்து அடியிலே நனைந்ததை வைத்திருக்கிறார். என்ன காரியம் பண்ணிக்கிறீங்க? நனைந்த மா கீழே இருக்கிறது, காய்ந்தது மேலே இருக்கிறது. அவர் சொன்னார், யார சுரந்தா அசாவத்து சமா. நேற்றிரவு இதெல்லாம் வச்சு மூடிட்டு போயிருந்தேன், இரவு மழை பொழிஞ்சிருச்சு, அப்படியே மாவெல்லாம் நனைஞ்சு போச்சு. நனைந்ததை மேலால் வைத்தால் மக்கள் வாங்க மாட்டார்கள், எனது கடைக்கு வியாபாரம் நடக்காது, எனது நேரங்கள் வீணாகும், நான் வீணாக கஷ்டப்படுகிறாக ஆகுவேன். சுருல்லாய் சொல்லாசம் நியாயம் கண்டார்கள் இல்லை. சொன்னார்கள், நீ உண்மையானவராக இருந்தால் நனைந்ததை தூக்கி மேலே வைத்திருக்க. பரிசுத்த மனம் உள்ள ஒரு வியாபாரி, துரோக நோக்கம் இல்லாத ஒரு வியாபாரி நனைந்ததை தூக்கி மேலே வைக்கணும். யார் அதை வாங்க வேண்டும் என எப்படி முடிவில் இருக்கிறதோ அவன் வாங்குவான். நீ கலாக்கதிரை நம்பி ஒரு முஸ்லீம் சொன்னார்கள். அவ்வாறு இல்லாமல் உள்ளே நனைந்ததை வைத்து மேலால் காய்ந்ததை போடுபவர்கள், உள்ளே ஒரு பழைய பொருளை வைத்து மேலால் ஒரு புதிய பொட்டியை ஒட்டுகிறார், உள்ளே பழைய கறியை வைத்து மேலால் புதிய ரொட்டியினுடைய வாட்டிகளை சுத்துகிறார், உள்ளே பழைய பயிரை வைத்து வெளியால் புதிய அந்த லேபல் ஒட்டுகிறார். சூழ்நாய் செல்லாசன் சொன்னார்கள், இப்படியான துரோகிகள் என்னுடன் உள்ளவர்கள் அல்ல. இவர்கள் துரோகம் செய்வார்கள், இவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. யார் மக்களை ஏமாற்றுகிறார்களோ அவருக்கு ஒரே நோக்க பணம் சம்பாதிக்கணும், அதற்காக மக்களை ஏமாற்றுகிறார் அவன் எங்களை சேர்ந்தவரை அல்ல என்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொன்னார். சஹாபாக்களிடத்திலும் அப்படியான நம்பிக்கையை கொடுத்து வைத்திருந்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இரண்டு சஹாபாக்கள் அவர்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறார்கள், இருவரும் காசு போட்டு கூட்டு வியாபாரம். அவர்கள் செய்த வியாபாரம் என்ன? வாகன வியாபாரம். அந்த காலத்திலே காரும் வேனும் பஸ்ஸும் இருக்கல, அக்காலத்தில் இருந்தது ஒட்டகம் குதிரை கழுதை மிருகங்களே வாகனம். இவர்கள் ஒட்டக வியாபாரம் செய்கிறார்கள். வாகனத்திலே எப்படி பழுதான வாகனங்கள் வருமோ, அதில் டயர் பழுதானது வரும், சக்கரம் பழுதானது வரும், இன்ஜின் பழுதானது வரும், ஒவ்வொரு வகையிலும் பழுதானது பாதிக்க முடியாது. இது போன்ற ஒட்டகத்திலேயும் பல குறையுள்ள ஒட்டகங்கள் இருக்கும். சில ஒட்டகங்களுக்கு சொறி நோய் இருக்கும், சில ஒட்டகங்கள் இருக்கும் அதற்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராது. அப்படி ஒட்டகத்தோடு பாலைவனத்தில் பயணம் செஞ்சா என்ன நிலை? எவ்வளவு பெட்ரோல் ஊற்றினாலும் அதுக்கு போதாது, எவ்வளவு டீசல் அடித்தாலும் அதுக்கு போதாது. அப்படி வாகனத்தை யாரும் வாங்குவாங்க? சொல்லுவாங்க, இது வாகனம் இல்ல, யானை வளர்க்கறது மூலியமா. எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் போதாது, அப்படியான ஒட்டகங்கள் இருக்கு. அந்த இரண்டு சஹாபாக்களும் தொகையாக ஒட்டகம் வாங்கும் போது இப்படியான குறையுள்ள ஒரு ஒட்டகமும் தெரியாமல் வந்துவிட்டது. இப்பொழுது பஜாரிலே அதை விற்பனை செய்கிறார்கள். ஆனால் அதில் ஒருவர் தான் அதிகமாக அந்த வியாபார நிலையத்தில் இருப்பார், மற்றவர் வரமாட்டார். யாரும் அந்த குறையுள்ள ஒட்டகத்தை வாங்கும் போது அவருக்கு உடைச்சு சொல்வார்கள், இதுல இந்த குறை இருக்கிறது, விருப்பம் என்ன வாங்க. யாராச்சும் வாங்குவாங்களா? குறைய சொன்ன பிறகு யாராவது அந்த ஒட்டகத்தை வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. இதனால் வந்த அடுத்த ஒட்டகங்கள் எல்லாம் விட்டு தீர்ந்து விட்டன. ஆனால் இந்த குறையுள்ள ஒட்டகம் அப்படியே ஒதுங்கி இருந்தது. ஒரு நாள் அந்த வலமையாக இருக்கின்ற சஹாபி ஒரு பிரயாணம் போயிருந்தார். அடுத்த அவருடைய அடுத்த பார்ட்னர், அடுத்த நண்பர் அங்கு அந்த வியாபார நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். புதிய ஒரு சஹாபி வருகிறார், வந்து சரியாக அவர் தேடி பார்த்து இந்த ஒட்டகத்துக்கு விலை கேட்கிறார். இவர் பார்த்தார் நல்ல சந்தர்ப்பம், ஒரு கிழவம் வந்திருக்கான், தலையில கட்டி விட்டா பெரிய லாபம் தான். அதில் இருக்கிற குறைய சொல்லு எவ்வளவு? ஒரு 5000 திருகம் வரும் என்றார். அல்லது அது போல ஒரு விலை சொன்னார். சஹீஹ் புகாரியில் சரித்திரம் இருக்கிறது, தொகை சரியான ஞாபகம் இல்லை, குறைய சொல்லல. வந்தவர் காசை கொடுத்தார், ஒட்டகத்தை வாங்கிட்டு போயிட்டார். மாலையில் மற்ற சஹாபி வருகிறார், வளமையாக நிற்கக்கூடியவர். வந்த வரத்திலே இவர் சந்தோஷமாக சொன்னார், நாங்க விற்க முடியாம ஒரு ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு இருந்தோமே, இந்த குரானுக்கு அதை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? எவ்வளவு காட்சி கொடுத்த? இவ்வளவு காட்சி கொடுத்த. அதில் உள்ள குறைய சொன்னியா? குறைய சொன்ன யார் வாங்குவான்? இவர்கள் அவர்கள் குறைய சொன்ன யார் வாங்குவான்? சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடைக்குள்ள முஸ்லீமத்தை இழுத்து போட்டுட்டாங்க. வியாபாரம் அழிவதற்குரிய ஒரு நாச பொருளை இழுத்துப்பட்டுட்டாய். யார் அந்த பொருளை வாங்கியது? மஸ்ஜிதில் இருந்து கொண்டையெல்லாம் வெள்ளையாகிய கொண்டை பழித்து போன ஒரு முதியவர் வந்தார். இன்னாலில்லா ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் வந்திருக்கிறார் ரழியல்லாஹு அன்ஹு. பணத்தை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிது போடுகிறார், நீங்கள் எங்களுடைய வியாபார நிலையத்தில் இந்த ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறீர்கள், இது இன்னும் குறையுள்ள ஒட்டகம், அதனால்
நீங்கள் விரும்பினால் மறுபரிசீலனை செய்து பாருங்கள். நீங்கள் விரும்பினால் காற்றை திருப்பி தர எனக்கு நான் தயார், காற்றை கையில் இருக்கிறேன். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா காற்றை கையில் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போங்கிறேன்னு சொன்னார். அவர் வருவதற்குள்ளால் திரும்பி வருகிறார்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், தொற்று நோய் இல்லை. எல்லோரும் ஏன் இது போன்ற கோயில் ஒட்டகத்தை வாங்குறதில்லை? இந்த நோய் அடுத்த ஒட்டகத்துக்கும் பரவி விடுமோ என்ற பயத்தால் நாங்கள் பரவோம் என்ற நம்பிக்கை எட்டவர்கள். ஆகவே எடுத்தது எடுத்ததாகட்டும், எனக்கு விருப்பம், நான் அந்த ஒட்டகத்தை வைத்துக் கொள்கிறேன் என்கிறார். காற்றையும் திருப்பி கொடுத்து விட்டார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சில மணித்தியாலங்களுக்கு முன்னால் அந்த ஆயிரக்கணக்கான திருகங்கள் ஹராமாக அவர்களிடத்தில் இருந்தது. அந்த அந்த சஹாபி எடுத்த முயற்சி, வருகின்ற காட்சி குறைவாக இருந்தாலும் பொருள் திரும்பி வந்தாலும் ஹலாலாக வரணும், வரக்கத்தாக வரணும், இதை கொண்டு எனது குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகணும், எனது வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகணும், இதனுடைய லாபங்கள் ஒரு உலகத்துக்கே பிரயோசனம் கிடைக்கணும் என்ற தூர நோக்கத்தை அவர் போய் அந்த பொருளை திருப்பி கொடுக்கிறார். அல்லாஹ் அதே காட்சை சில மனுத்தியாளங்களில் ஹலாலான வழியிலே கொடுக்கிறார். எழுதப்பட்டது வரும், அவர் உண்மையை சொல்லாததனால் பிழையான வழியில் வரப்பார்த்த அந்த காசி திரும்ப சரியான வழியிலே அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய கையிலே கொடுக்கிறார். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய வியாபாரம். முஸ்லீம் யாரையும் ஏமாற்றாதவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய பஜாரை இன்றுள்ளவர்கள் பார்த்தால், இந்த அமெரிக்கர்கள், இந்த லண்டனிலே வாழ்பவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த பஜாரை, சஹாபாக்களுடைய பஜாரை பார்த்தால் அதிர்ந்து போய்விடுவார்கள். அப்படியான இன்றைய உலகத்துக்கு முற்றிலும் வித்தியாசமான, எல்லா காலத்துக்கும் பொருத்தமான பஜாரை உருவாக்கி வைத்திருந்தார். பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுடைய அந்த பஜாருக்கு இந்த இருக்கக்கூடிய வியாபாரிகள் சென்றால் இப்படியும் வியாபாரம் செய்யலாமான்னு அதிர்ச்சி அடைவார்கள். அப்படியான வியாபாரம் சஹாபாக்களுக்கு. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல்-புஜலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு குதிரை வாங்குவதற்காக பஜாருக்கு போயிருக்கிறார். ஒரு குதிரையை காட்டி வியாபாரி இருக்கிறார். எவ்வளவு? அவர் சொன்னார் 200 திருகம். நம்மள வணக்கம் என்ன? அவர் 200 தான், நாங்க 150 போ. அவர் 5 ரூபா, நாங்க 3 ரூபாய்க்கு போ. அதெல்லாம் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல்-புஜலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார், இல்லை, இது 400 திருகம் பெறுமை. வியாபாரியே 200 என்கிறார். ஜரீர் சொல்லுகிறார் 400 திருகம். வியாபாரி காத்து என்னடா, நான் 200 சொல்ல, அவர் 400 என்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த குதிரை எடுத்து ஒரு ஒரு சுத்து அப்படி ஓடி பார்த்தார். வந்து சொன்னார், குதிரை ஓடுவதில் ரொம்ப அனுபவம் இல்லவன் நான், இது 400 சொல்வதில்ல, 500 திருகம் பெறுவன். அப்படி கூட்டி கூட்டி 800 திருகம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைத்தார். வியாபாரி 200 விற்க நினைத்தார், சஹாபியனை 800 உயர்த்தி வாங்குகிறார். ஜரீரத்திலே கேட்கிறார்கள், என்ன 200 திருகம் சொன்ன ஒட்டகத்தை, குதிரையை 800 திருகம் காட்டி கொடுத்து வாங்குறீங்க, 600 திருகம் மேலதிகமாக கொடுத்து வாங்குறீங்க. சொன்னார்கள் ஜரீர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள், நான் ரசூலுல்லாஹிடத்தில் கற்று அவர்களிடத்தில் ஒரு பையத்து செய்திருக்கிறேன். ரசூலுல்லாஹுடைய கரங்களை பிடித்து ஒரு பையத் செய்திருக்கிறேன். பாயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் நஃப்ஸி லிகுல்லி முஸ்லிம். எந்த ஒரு முஸ்லிமையும் நான் ஏமாற்றுவதில்லை, யாருக்கும் துரோகம் இழைப்பதில்லை. ஒரு முஸ்லிம் பிழையாக ஒரு காரியத்தை செய்கிறானாக இருந்தால், அறியாமையினால் ஒரு விடயத்தை செய்து நஷ்டப்படப்போவது தெரிந்தால் அவருக்கு நசீகத்து செய்வேன் என்று ரசூலுல்லாவின் கையை பிடித்து நான் பையத்து செய்திருக்கிறேன். அந்த ரசூலுல்லா இல்லாத காலத்திலும் நசீகத்து செய்வது பொறுப்பு. ஆகவேதான் இந்த வியாபாரி நஷ்டப்படாமல் இருக்கிறார். நசீகத்தாக 800 திருகம் கொடுத்து வாங்குவோம். இதுதான் மதீனாவுடைய பஜார். நம்முடைய பஜார் இப்படி இருக்குமா? இந்த பஜாரில் இருந்துதான் சுவர்க்கவாதிகள் உருவானார்கள். சுவர்க்கவாதிகள் பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, துரோகம் இல்லை, மக்களை மட்டும் தட்டுவதில்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை. ஏன் இருந்தவர்கள் அனைவர்களும் ஈமான்தாரிகளான முஸ்லீம்கள். இஸ்லாமிய பண்பாடுகள் விழுமியங்கள் அந்த சஹாபாக்களிடமிருந்து வெளியானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் வியாபாரியிடமிருந்து வியாபாரத்துக்காக சத்தியம் செய்வதையும் விட சொன்னார்கள். சிலர் நம்பிக்கை அவசரமாக ஏற்படுத்துவதற்காக சத்தியம் செய்வார்கள். சத்தியமாக இவ்வளவுதான், சத்தியமாக இவ்வளவுக்குத்தான் வாங்கினோம், சத்தியமாக கொழும்பில் இருந்து கிடைத்த விலை இவ்வளவுதான் சொன்னார்கள். சத்தியத்தினால் வரக்கூடிய ஆபத்தை அந்த வியாபாரிகள் உணரல. அல் ஹலிபு முன்ஃபிக்கத்துல் லிஸ்ஸில்லா முன்ஃபிக்கத்துல் லில் பரக்கா. அவுகமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சஹிஹான ரிவாயத் சொன்னார்கள், வியாபாரத்திலே சத்தியம் செய்வதனால் சத்தியம் உங்களுடைய பொருளை விற்பனை செய்து தரும், ஆனால் வரக்கத்தை அளிக்கும். சத்தியத்தினால் பொருள் செயலாகும், நிறைய வியாபாரம் வரும். சத்தியம் செய்வதனால் பெருத்த வியாபாரம் கிடைக்கும், ஆனால் அதில் உள்ள பலக்கத்தை சத்தியம் அளித்துவிடும். ஆகவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஹாக்கிமுல ரிவாயத் இருக்கிறது, வியாபாரிகளே சூபு பைஅகும் பிஸ்ஸதகா, உங்களுடைய வியாபாரத்துக்கு மத்தியிலே அதிகமாக சதகாக்களும் கொடுத்துக் கொள்ளுங்கள். வியாபாரிகளே அந்த வியாபாரத்துடன் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். ஏன், உங்களுடைய வியாபாரத்தில் வீணான அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத பேச்சுகள் பேசப்பட்டிருக்கலாம், அல்லாஹ் விருப்பாத செயற்பாடுகள் நடந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் நிகழ்ந்திருக்கலாம். அவைகள் அழிந்து போய் உங்களுடைய வியாபாரம் சுத்தமாக அதிகமாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள், சதகா செய்யுங்கள் என்றும் வியாபாரிகள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள ஒரு வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, சில மாதங்களுக்கு முன்னால் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆலிம் வந்திருந்தார், மௌலானா சுஹை. அவருக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை உருவாகி இருக்கிறது. அவர் சொல்றார், மக்கள் முஸ்லிம்களை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள், தீன்தாரியும் துன்யாதாரியும். முஸ்லிம் அப்படி ரெண்டு பிரிவாக இருக்க முடியாது. தீனுக்கண்டுள்ள முஸ்லிம், துனியாவை கண்டுள்ள முஸ்லிம், இப்படி ஒரு பிரிவு சஹாபாக்கள் இருக்கிறது. எல்லா முஸ்லிமும் தீண்டாடுகிறார். முஸ்லிம் என்றால் அவர் தீண்டாடுகிறார். அப்ப ஏன் ஒரு கூட்டம் துனியாதாரி முஸ்லிம் என்று வந்தது? அவர்களிடத்தில் சில இஸ்லாமிய பண்பாடுகள் இல்லாமல். அப்ப அவர் சிந்தித்தார், இஸ்லாமிய பொருளாதாரம் சஹாபாக்கள் செய்த வியாபாரங்களை எல்லாம் ஒரு நூலாக சேர்க்க, சஹாபாக்கள் வியாபாரம் செய்யும் போது நடந்த நிகழ்ச்சிகள், அந்த சம்பவங்கள் ஒரு 30-40 உலமாக்களை சேர்த்து ஹதீஸுடைய நூல்களில் இருக்கும் சஹாபாக்களுடைய வியாபார முறைகளை எல்லாம் அழகாக தொகுத்து அந்த வியாபார முறைகளில் இருந்த நுணுக்கங்களை எல்லாம் தொகுத்தெடுத்தார்கள். அவர் ஒரு பண வசதியுள்ள ஒரு பெரிய ஆள். அதற்கு பிறகு அங்குள்ள பல்கலைக்கழகங்களில் போதிக்கக்கூடிய பொருளாதார போதிக்கக்கூடிய பேராசிரியர்களை சந்தித்தார். அவர்களிடத்தில் சொன்னார், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள இந்த பொருளாதார முறைகளை எங்களுக்கு உருது பாத்தியில் மொழிபெயர்த்தார். இங்கே ஆளுங்கள் சாபாக்களுடைய பஜாரில் நடந்த நிகழ்ச்சிகளை தொகுக்கிறார்கள், அங்கே அவர்கள் அந்நியர்களால் எழுதப்பட்ட வியாபார முறைகளை ஆங்கிலத்திலிருந்து உருதுவுக்கு மொழிபெயர்க்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்தார்கள், இவர்கள் தொகுத்த சஹாபாக்களுடைய முறைமைகளை அவர்களுக்கும், அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்த அவர்களுடைய வியாபார பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அந்த பிசினஸ் சம்பந்தமாக அவர்கள் பல்கலைக்கழகங்களை போதிக்கின்ற மேற்கத்திய உலகத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த முறைமைகளை உலமாக்களுடைய கையிலும் கொடுத்தார்கள். இவர்கள் தொகுத்திருக்கும் அந்த முறைமைகளை பார்த்து இந்த பேராசிரியர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். நாங்கள் கற்றுக் கொடுக்கும் முறை பொய்யான, இதிலே துரோகம் இருக்கிறது, பொய் இருக்கிறது, போட்டி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது,
அடுத்தவரை அழுத்தேனும் நான் முன்னேற வேண்டும் என்ற முறை இருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் பஜாரிலே காட்டிக் கொடுத்த முறை எல்லா காலத்துக்கும் ஒத்ததாக இருக்கிறது என்று வியந்து அதனை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து பல யூனிவர்சிட்டிகளுக்கு அனுப்புகிறார்கள். லண்டனில் இருக்கும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அதுபோன்று கனடாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள், அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புகிறார்கள். அங்குள்ள பேராசிரியர்கள் அங்கீகார்கள் அதை பார்த்துவிட்டு அவர்களும் வியப்படைந்து இதுதான் உலகத்தில் வர வேண்டிய உண்மையான பொருளாதார முறை என்பதை பாராட்டி கடிதப்படுத்தி இருக்கிறார். பிறகு அவர் என்ன செய்கிறார், இந்த வியாபார முறை எங்களது முஸ்லீம் வியாபாரிகளிடமிருந்து மறைந்திருக்கிறது, இது எங்களுடைய முஸ்லீம் வியாபாரிகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். உங்களது முன்னோர்களான சஹாபாக்கள் இப்படித்தான் வியாபாரம் செய்தார்கள். சஹாபாக்களில் உள்ள பிடவை வியாபாரி எப்படி, சஹாபாக்களில் உள்ள மரக்கறி வியாபாரி எப்படி, சஹாபாக்களில் உள்ள விவசாயி எப்படி, அதையெல்லாம் அழகாக 7 பாகங்களுக்கு அவர் தொகுத்திருக்கிறார். 7 பாகம் ரொம்ப அருமையான விஷயங்கள் அதனை ஞாபகப்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகள் எப்படி உண்மையாக நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது என்று வலியுறுத்தினார்களோ, வியாபாரிகள் நம்பகத்தன்மையுடன் நடக்கணும், ஏமாற்றக்கூடாது என்று சொன்னார்களோ, வியாபாரிகள் சத்தியம் செய்யக்கூடாது எடுத்ததற்கெல்லாம் அவர்கள் உண்மை பேசி உண்மையான நம்பிக்கை உண்டாக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ, அதுபோன்றே வியாபாரத்தை அழிக்கும் மிகப்பெரிய விஷம், வியாபாரத்தை அழிக்கும் மிகப்பெரிய நெருப்பு அதுதான் வட்டியில் சம்பந்தப்படக்கூடாது என்று நிறைய பேர் வியாபாரம் கொஞ்சம் வீழ்ச்சி காணும்போது அதற்கு ஒரே பரிகாரம் காண்பது வங்கியில் இருப்பதாக நினைக்கிறார்கள். சிறிய வியாபாரி முதல் பெரும் வியாபாரி வரை அவர்கள் கொஞ்சம் பொருளாதார தளர்வு வரும்போது ஓடுவது வங்கிக்கு. ஏன், அங்கே வட்டிக்கு கடன் கொடுக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோஷம், பொருளாதார மேம்பாட்டுக்காக நாம் கடன் உதவி அளிக்கிறோம். இல்லை, இஸ்லாம் சொல்லுகிறது நீ எங்களை அழிக்க வட்டி தருகிறாய், எங்களை அழிக்க வட்டி தருகிறாய். அல்லாஹ் சொல்லிவிட்டான், இதனால் தான் சொல்லிவிட்டான், வியாபாரத்தில் வட்டியை கடக்க வேண்டாம். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, வியாபாரி வியாபாரத்தை எல்லாம் ஹலாலாக்கினான், வியாபாரம் ஹலால், ஆனால் வட்டியை ஹராமாக்கினான், வட்டியை ஹராமாக்கினான். எந்த ஒரு சூழலிலும் வட்டி எடுப்பது ஹராம் தான், எந்த நாட்டிலும் வட்டி எடுப்பது ஹராம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே வட்டியினுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரமானது. வட்டியோடு இருப்பவர்கள் நெருப்புடன் விளையாடுவதற்கு சமம். வட்டியுடன் இருப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அவர்கள் நெருப்பை அணைத்துக் கொண்டிருப்பது போன்று எந்த நேரம் அவர்களை சுட்டுவிடுமோ தெரியாது. வட்டியினால் கட்டப்பட்ட வீடுகள் அது பூமிக்கு மேல் இல்லை, நெருப்புக்கு மேல் இருக்கிறது. வட்டியினால் உருவான கடைகள், தொழிற்சாலைகள், வியாபார நிலையங்கள் நெருப்புக்கு மேல் இருக்கிறது. வட்டி பணத்தில் ஏறுகின்ற வாகனங்கள், வட்டி முறையில் வாங்கப்பட்ட வாகனங்கள் குளிரூட்டப்பட்டிருந்தாலும் கீழே நெருப்பு இருக்கிறது. அல்லாஹ் எந்த நேரத்தில் எரிப்பான் என்று தெரியாது. வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருள்களை, பொருளாதார வளர்ச்சிகளை அல்லது வட்டியோடு சம்பந்தப்பட்ட அந்த சொத்து செல்வங்களை யார் உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுடைய பரம்பரைகளுக்கு அதை அனுபவிக்க விடமாட்டான். வட்டி இருக்கிறதே பார்வைக்கு அதிகமாக தெரிந்தாலும், வட்டியினால் நீங்கள் எழுப்பியது போன்று தெரிந்தாலும், வட்டி உங்களுடைய செல்வத்தை பெருக்கியது போன்ற காட்சியை தந்தாலும், அதனுடைய கடைசி முடிவு உங்களை இல்லாதவரின் இடத்திலே கொண்டு போய்விடும், அழித்து போடும் இல்லாதவரியாக. ஆகவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வட்டியை விடாதவர்களை தன்னுடன் யுத்தத்திற்கு வரும்படி அறைகோல் விடுகிறார். வட்டி யார் விட தயாரில்லையோ அவர்கள் அல்லாஹ் அவர்களை யுத்தத்துக்கு கூப்பிடுகிறார். வட்டியை விட்டுருங்க, யாரு தெரியாமல் வட்டி எடுத்தீர்களோ பதரூமா வட்டியமின், எங்கிய வட்டியை விடுங்கள். யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்து
அந்த கடனிலா லாபம் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது சுத்த வட்டி. ஆயிரம் கொடுத்து ஆயிரத்து நூறை நிபந்தனையாக இருக்கிறீர்கள். அந்த நூறு ரூபாய் வட்டி. அல்லாஹ் சொல்லுகிறார், தெரியாமல் ஒரு காலத்தில் வட்டி வாங்கினீர்கள், தெரிந்தவுடன் விடுங்கள். மத ரூபா வட்டியை விடறீவா? ஈமான்தார்கள் இருந்தால் வட்டியை விடுங்க. கண்ணுக்கு வட்டி ஒரு காட்சியை தருகிறது, பொய்யானது. வட்டியால் வாழவே முடியாது. அப்படி விட தயார் இல்லையா? அல்லாஹுடனும் அவரது ரசூலுடனும் யுத்தத்திற்கான அழைப்பு விடுங்க. யாரென்று அல்லாஹுடன் யுத்தம் செய்து வெல்லலாம்? அல்லாஹுடன் யுத்தம் செய்தவர் யார்? வட்டியை பிடிப்பவர் அல்லாஹுடன் யுத்தம் செய்பவர். வட்டிக்கு கையொப்பவர் அல்லாஹுடன் யுத்தம் செய்பவர். வட்டி பணத்தை கொண்டு வருவர் அல்லாஹுடன் யுத்தம் செய்பவர். அவர் ஒரு நாளும் சீரழிக்க முடியாது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா வஇன்ன ரிபா மௌதூஉன் தஹ்த கதமை. அறிந்து கொள்ளுங்கள், வட்டியை எனது ரெண்டு கால்களுக்கு கீழால் மிதித்து வைத்து மிதித்து விட்டேன். வட்டி இருக்கு பிறகு எனது உம்மத்தே வரக்கூடாது. முன்பு வட்டியை ஜாகிலியா கால மக்கள் வியாபாரமாக நினைத்தார்கள். 100 ரூபாய் கொடுத்து 110 ரூபாய் வாங்குறது, 1000 கொடுத்து 1500 வாங்குறது, இது ஒரு பிசினஸ் போல நினைத்தாங்க. அல்லாஹ் அதனை தடை செய்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனது காலுக்கு கீழ் வட்டியை வைத்து மிதித்தேன். இப்பொழுது எல்லாரும் வட்டி பழக்கத்தில் இருக்கிற காலம், வட்டியினால் நிறைய பேர் லாபம் அடைந்து கொண்டிருக்கிற காலம். இந்த சட்டம் ஒரு பாரமாக தெரியுது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குடும்பத்தில் இருந்தே அந்த முசீபத்தை அழிக்க தயாராகிறார்கள். எந்த ஒரு தீமையை விடுவதாக இருந்தால் அந்த தீமையை உணர்ந்தவர்கள் முதலில் முன்வர வேண்டும். அடுத்தவர்களுக்கு சொல்ல முன்னால் தான் முன்வர வேண்டும். அதுதான் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதனால் நிறைய பேர் இப்பொழுது வட்டியில் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவது எனது சாச்சா ஹதரத் அப்பாஸ் யாருக்கெல்லாம் வட்டிக்காக காட்சி கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எடுத்த காட்சை மாத்திரம் திருப்பிக் கொடுங்கள், வட்டி சேவை இல்லை. அப்பாசுடைய வட்டியை நான் விடுகிறேன். அப்பாசுக்கு யாரும் வட்டி காட்சி கொடுக்க வேண்டாம். சரித்திரத்தில் எழுதப்படுகிறது, யாரோ சொல்லுகிறார்கள் ஹதரத் அப்பாஸ், நீங்க வட்டியாளம் பெரும் லாபம் அடைவீங்க. வங்கிகள் எப்படி வட்டியால் எழும்புகிறதோ, மக்களுடைய வட்டி காட்சியினால் வங்கிகள் எப்படி இயங்குகிறதோ, அதில் தப்பாத்து வட்டி ஹராமாக்கப்பட முன்னால் வட்டியினால் நிறைய காசு சம்பாதித்தார்கள். இதனால் சொன்னார்கள், உங்க மகன் உங்க வருவாய்க்கு ஆப்பு வச்சுட்டார், வட்டி பணம் தரக்கூடாது என்று சொல்கிறார். அதில் தப்பாத்து வருகிறார்கள், சொன்னார்கள், எனது மகன் முகம்மத் வட்டி பணத்தை மட்டுமே தர வேண்டாம் என்றார். அந்த வட்டியுடன் சேர்ந்து கொடுத்த முதலும் எனக்கு வேண்டாம். விடுகிறார் அப்பாஸ். உலகத்துக்கு ஒரு அருமையான முன்மாதிரியை காட்டினார். வட்டி பணத்தினால் சுபஹானல்லாஹ், வட்டி பணத்தை புசிப்பவர்களுக்கு புத்தி வருவார். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சுருக்கமும் நரகமும் வித்தியாசம் தெரியுமா? அவர்களுக்கு நன்மையும் தீமையும் விளங்குமா? மனைவிக்கும் தாய்க்கும் வித்தியாசம் தெரியுமா? மாமிக்கும் மருமகளுக்கும் இடையில் வித்தியாசம் தெரியுமா? தகப்பனுக்கும் நண்பனுக்கும் வித்தியாசம் தெரியுமா என்று நிறைய பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளினால் சோதிக்கப்படுகிறார்கள். காரணம், அவர்களே அவனை எப்படியாக மாற்ற வட்டியினால் அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். அல்லாஹ் கியாமத்திலே வட்டிக்காரனை சோதிப்பதே ஒரு பைத்தியகார உருவத்தில், வட்டிக்காரன் மக்களிலே பைத்தியப்படுத்தவனாக எழுந்துவான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். ஜின் பிடித்தவர்கள் சைத்தான் பிடித்தவர்கள் எப்படி நேரே நிமிர்ந்து கொள்ள முடியாது, அடித்தடித்து கீழே விழுவார்களோ, இதுபோன்று வட்டி சாப்பிட்டவர்களும் விழுகின்ற காட்சியை பார்ப்பீர்கள். காரணம், அவர்கள் தான் வட்டி எடுப்பது என்ன வியாபாரம் செய்வது என்ன ரெண்டுமே ஒன்றுதான். வட்டியை வியாபாரத்துக்கு சமப்படுத்தி நியாயம் கூறி அந்த வட்டியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் பைத்தியகாரனை போன்று மக்களை காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களை உங்களை பாதுகாக்க. அதனால் வியாபாரியை அழிக்கும் ஒரு நச்சு பொருள் தான் இந்த வட்டி என்பது. வட்டியில் இருந்து வெளியேறுங்கள், ஹலாலினால் எழும்புங்கள். ஹலால் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுடைய சொத்தை அது பாதுகாக்கும், வட்டி நிறைவாக இருந்தாலும் உங்களுடைய சொத்துக்களை அது அழித்து விடும். ரொம்ப ரொம்ப ஆபத்தான், ரொம்ப ரொம்ப ஆபத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியிடமிருந்து இன்னொரு விஷயத்தை விரும்பினார்கள். அது என்ன? உங்களுடைய சக வியாபாரிகளுடன் பொறாமை கொள்ள வேண்டாம். இது எங்களுடைய பஜாரில் இருக்கும் ஒரு மோசமான விஷயம். எங்களை போன்றே ஒரு வியாபாரத்தை இன்னொருவர் ஆரம்பித்தால் இந்த வியாபாரியின் வயிற்றில் எரிக்கிறது. ஏன்? எனது வருமானம் குறைந்து விடுமோ, கேள்விகள் குறைந்து விடுமோ என்ற பயம். அதனால் அவனுடைய கடையிலிருந்து மக்களை திசை திருப்ப பல்வேறு சதிகளை செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்? ஒருவர் ஒரு கடையிலே போய் அவரிடத்தில் ஒரு பொருளை வாங்க தீர்மானம் செய்து விட்டார், விலை பேசி தீர்மானமாகிவிட்டது, அதே ஆளை கூப்பிட்டு நீங்கள் வியாபாரம் செய்வது ஹராம். அவர் ஒரு பொருளை வாங்குவதற்காக அந்த கடை முதலாளியுடன் ஒப்பந்தம் செய்து விட்டார், ஒப்பந்தம் முடிந்து விட்டது, வாங்குவது மட்டும்தான் மிச்சம். இந்த நிலையை அவரை கூப்பிட்டு அதைவிட 500 ரூபாய் குறைய நான் கொடுக்கிறேன் என்று சொல்வது ஹராம். ஏன்? அது ஒரு துரோக தன்மையை உண்டாக்கும், அடுத்த முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யும் நிலையை உருவாக்கும். லா யபிஅஹுக்கும் அலா பைஅஹி, உங்களில் யாரும் லா யபிஅஹுக்கும் அலா பைஅஹி, தன்னுடைய சகோதரன் வியாபாரம் செய்திருக்கும் போது அதை உடைத்து நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம். இஸ்லாம் எப்படியான சகோதரத்துவத்தை காட்டித் தருகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வியாபார இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள், நல்ல தன்மைகளை எதிர்பார்க்கிறார்கள். அதிலே முதன்மையாக தொழுகை நேரத்தில் வியாபாரிகள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. முஸ்லிம் வியாபாரி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அவரை கூப்பிடும் போது அவருக்கு கிடைக்கின்ற லாபத்தை விடவும் மஸ்ஜிதில் நடைபெறுகின்ற அமலின் பெருமதி தெரியும். சொல்லுகிறார், கடையிலே 1 லட்சம் ரூபாய் லாபம் ஒரு வியாபாரம் நடைபெறுகிறது, மஸ்ஜிதில் இருந்து மாற்றி சொல்லுகிறார், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர். முதலாளி உள்ளத்தில் வருவோம், இந்த லட்சத்தை விட அந்த வார்த்தை பெருமதியான, இந்த லட்சம் அழியும் அந்த வார்த்தை அழியாது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் நான் என்று சாட்சி சொல்கிறேன். அங்கே கடையில் அந்த அல்லாஹுவை நானும் சாட்சி சொல்கிறேன். கூப்பிடுகிறார் ஐயாத பலா, வந்து கூப்பிடுகிறார் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், ஐயாத பலா வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். நாம் கடையில் இருந்து சொல்லுகிறோம், நாம் வியாபாரம் பண்ணினாலே வெற்றி, நாம் இந்த கடையை திறந்திருந்தாலே வெற்றி. மாதிரி சொல்லுகிறார், இல்லை, கடையை மூடி நீங்கள் தொழுகைக்காக வாருங்கள், அதில் வெற்றி இருக்கிறது. முஸ்லிம் பஜார் என்றிருந்தால் அந்த முஸ்லிம் பஜார் தொழுகை நேரத்தில் மஸ்ஜிதாக மாறும். முஸ்லிம் பஜார், முஸ்லிம் பஜாருக்கும் காபிர்களுடைய பஜாருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இல்லை. மஸ்ஜிதில் தொழுகை நடக்கிறது, மஸ்ஜிதிலே அதான் சொல்லப்படுகிறது. இங்கே கடையில் முதலாளியும் தொழிலாளியும் எல்லோரும் சேர்ந்து அங்கே வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் இதே போன்ற பஜார் தான் அந்நிய பஜாரிலும் இருக்கிறது என்றால் இஸ்லாமிய பஜாருக்கும் அந்நிய பஜாருக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை. அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்லுகிறார், சஹாபாக்களை பற்றி சொல்லுகிறார், அவர்களுடைய வியாபாரம் அவர்களுடைய உத்தியோகம் தொழுகையில் இருந்து ஜிக்ரில் இருந்து அவர்களை தடுக்க மாட்டார். எவ்வளவு வியாபாரம் செய்தாலும் தொழுகை தொழுகைதான், எவ்வளவு உத்தியோகம் பண்ணினாலும் அந்த உத்தியோகத்தை விடவும் தொழுகை பெரியதான். நிஜானம் அவர்களை ஆண்கள் என்கிறார்களா, அவர்கள் தான் ஆண்கள். லா துல்ஹீஹிம் திஜாரா வலா பைஉன் அன் ஜிக்ரில்லாஹ், வியாபாரமோ அவர்களுடைய உத்தியோகமோ அல்லாஹுடைய ஜிக்ரை விட்டு திசை திருப்பாதவர் ஆண்கள். அவர்கள் வைகாமிஸ்ஸலா, தொழுகையை உரிய நேரத்தில் நிலைநாட்டுவதற்கு, வைதா இஸ்ஸகா, ஜகாத்து கொடுப்பதற்கும் அந்த வியாபாரம் அவர்களுக்கு தடையாக மாறாது. இவர்கள் கியாமத்திலே அச்சமில்லாதவர்களாக இருப்பார்கள். உலகத்திலே கியாமத்தை பயந்து அல்லாஹ்வுடைய விசாரணையை பயந்துதான் அந்த வியாபார நிலையத்தை மூடிவிட்டு 10 நிமிடம் மஸ்ஜிதுக்கு வந்தார், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் கியாமத்தில் அவர்கள் அச்சப்பட மாட்டார். இந்த உலகத்தில உலகத்திலே அல்ல, நமது நாட்டிலேயே சில சில ஊர்களில் முஸ்லிம் ஊர்களில் மாஷா அல்லாஹ் அந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தொழுகையா 10 நிமிடம் நாங்கள் தொழுகைக்காக கதை மூடுகிறோம், ஒரு போட் போட்டாச்சே மஸ்ஜிதுக்கு வந்துடுறார், முதலாளியும் வருகிறார், தொழிலாளியும் வருகிறார். அல்லாஹ் அந்த கடையை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுகிறார். இவ்வளவு பெருத்த வியாபாரம், இதன் அந்த வியாபாரத்தை நிறுத்திவிட்டு எனது அழைப்புக்காக வருகிறார், அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். அல்லாஹ் பொறுப்படுகிறார், அவரது கடனுக்கு அல்லாஹ் பொறுப்பு, அவருடைய நோய்க்கு அல்லாஹ் பொறுப்பு, அவருடைய கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பு. பொய்யும் ஏமாற்றமும் வட்டியும் சத்தியமும் இவைகள்லாம் களையப்பட்டு தொழுகைக்காக இடம் கொடுக்கிற வியாபார நிலையமாக மாறினால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த வியாபார நிலையத்தில் பறக்க செய்வார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கு இருக்கும் இன்னொரு அருமையான சந்தர்ப்பம், தாவத்து கொடுப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. பேச்சினால் தாவத்து கொடுக்கிறோம், கடிதத்தினால் தாவத்து கொடுக்கிறோம், அன்பினால் தாவத்து கொடுக்கிறோம், குர்ஆனினால் தாவத்து கொடுக்கிறோம். இவைகளை விடவும் மிக வேகமாக தாவத்து கொடுக்க முடியுமான ஒரு வழிதான் வியாபாரத்திலே வியாபாரிகள் அவர்களுடைய பண்பாடுகளின் ஊடாக கொடுக்கிற தாவத்து. சஹாபாக்கள் வியாபார தொடர்புகளின் ஊடாகவும் பல நபர்களுக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு அவர்கள் வழிவகுத்தார்கள். எங்களுக்கு தெரியும் பனுஆப்துல்கைஸ் அரபிகளில் இருந்து ஒரு பெருத்த கபீலா, இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்ததே பஜாரிலே நடந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாரில் நான் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்துல் கைஸ் கோத்திரத்தார்கள் அவர்களிலே உள்ள ஒரு விவசாயி பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரியை கடந்து போய்விட்டு திரும்பி வந்து சுகமாக இருக்கிறீரா, உங்களுடைய கபீலாவின் கோத்திர தலைவர் அசத்து என்பவர் எப்படி இருக்கிறார் சொல்கிறார். இவர் அவர்தான் இருந்த மாமனா, அவரது மகளைத்தான் நான் கட்டி இருக்கிறேன், அவர் எப்படி நல்லாக இருக்கிறாரா என்று சில வார்த்தைகளை பேசி அவருடன் நட்பன்பை வெளிப்படுத்திவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறார். விவசாயியின் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் பிறக்கிறது. ஏன் இவர் யார், இவர் எனது கபீலாவை பற்றி ஏன் விசாரிக்கிறார், இவருக்கும் எனது மாமனாருக்கும் உள்ள தொடர்பு என்ன, விசாரிக்கிறார்கள் யார் என்று சொல்கிறார்கள். இவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ், மதீனாவுடைய தலைவர். மதீனாவுடைய தலைவர் என்னை போன்ற ஒரு விவசாயத்தில் சுகம் விசாரிக்கிறாரா, அது அவருக்கு இஸ்லாத்திலே நல்லெண்ணத்தை உண்டாக்குறது. அப்படி அவர் ஒரு முஸ்லீமாக மாறுகிறார், சரியத்தை படிக்கிறார், தொழுகையை படிக்கிறார். வியாபாரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவர் ஊருக்கு போகிறார். ஆனால் மனைவி இடத்தில் தான் ஒரு முஸ்லீம் என்பதை சொல்லிக் கொள்ளல, நேரம் வரும்போது உணர்ச்சியை தொழுகிறார். மனைவி இதை அவதானித்து விட்டார், மாமனாரிடம் போய் முறைப்பாடு செய்கிறார். யஸ்ரிபில் இருந்து மதீனாவில் இருந்து கணவன் வந்ததில் இருந்து இவர் சில நேரங்களில் முகம் கைகால்களை உறுப்புகளை கழுவுகிறார், ஒரு மூளையை பார்த்து குனிந்து எழும்புகிறார். என்னவென்றே புரிய, மாமனார் மருமகளை சந்திக்கிறார், சந்தித்து கேட்கிறார் என்ன உடையவர்கள். சொன்னார்கள், நான் இப்படி வந்தார்கள் இருக்கும் போது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், உங்களை பற்றி சுகம் விசாரித்தார்கள், எனது உள்ளத்திலே அவருடைய நடத்தை ஒரு ஈர்ப்பை உண்டாக்கிவிட்டதே, நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன். அந்த இடத்திலே மாமனாரும் முஸ்லீமாகிறார். அதனுடைய பிரதிபலன் அப்துல் கைஸ் என்ற முழு கபீலாவும் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், முழு கபீலாவும் இஸ்லாத்துக்கு வருகிறார். இரண்டொரு அந்நிய விவசாயியின் சுகம் விசாரிப்பினால் பனு அப்துல் கைஸுக்கு இஸ்லாம் கிடைக்கிறது. வியாபாரிகள் அவர்களுடைய பண்பாடுகளுடன், அவர்களுடைய விட்டுக் கொடுப்புடன், அவர்களுடைய நல்ல தன்மைகளுடன் நடப்பார்களாக இருந்தால் பல பேர்கள் அவர்களுக்கு நீங்கள் தர்ஜமத்துல் குர்ஆன் கொடுக்காமல், அவர்களுக்கு நீங்கள் செய்தி கொடுக்காமல், நீங்கள் வியாபாரத்தில் அவர்களுக்கு செய்கின்ற உதவிகள், நம்பகத்தன்மைகள், நம்பிக்கையாக நடந்து கொள்ளும் தன்மைகள், உண்மை பேசும் தன்மைகள், இந்த அஹ்லாக் அவர்களை தீனின் பக்கம் ஈர்த்து கொண்டு வரும். மௌலானா சுஹைல் சொன்னார், பாகிஸ்தான்ல சில பள்ளிவாசல்களில் அவர்களுடைய கிதாபை வைத்து உலமாக்கு வியாபாரிகளுக்கு பாடம் நடத்துகிறார்கள். அது எந்த அளவுக்கு சில மசூதிகள் இருக்கிறது என்றால், வியாபாரிகள் நாளாந்தம் வந்திருந்த பாடங்களை படித்து 60% அந்த மஜ்லிஸ்களிலே பங்கெடுத்தவர்களுக்கு ஒரு ஷஹாதா சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. இன்று சில ஒரு சூழல் உருவாக இருக்கிறது, அந்த மஜ்லிஸிலே அமர்ந்து வியாபார முறைகளை படித்தவர்களிடம் தான் நாம் பொருள்களை வாங்குவோம் என்ற நிலைமையும் பாகிஸ்தானில் மாறி வருகிறதாம். அவர்கள் தீன் தெரிந்த வியாபாரிகள், ஏமாற்றாதவர்கள், நபித்துவ பண்பாடுகளை புரிந்தவர்கள். அப்படியான ஒரு மஸ்ஜிதிலே கற்றுக்கொண்ட ஒரு பிடவை வியாபாரி, அவர் வெளிநாடுகளுக்கு தனது தொழிற்சாலையிலே பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவர். இவர் அந்த மஜ்லிஸில் இருந்து படித்த 2 பாடங்கள் அவருடைய மனதிலே ரொம்ப கவர்ச்சியாக மாறி, அவர் அனுப்புறது உடைகளை தயாரித்து பிரான்சுக்கு அனுப்புகிறார். அங்குள்ளவர்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் இருந்து ஒரு உடை வருகிறது என்றால் 21 சைஸு கரைக்க சொன்னா 19 தான் அனுப்புவோம், குறைச்சிட்டா வருமெண்டு தெரியும், அப்படிதான் இடம் போட்டீங்க. 21 ரெண்ட குறைச்சி 19 அனுப்புவோம், அப்படிதான் அனுப்புறேன். இந்த முறை இவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு ஒட்டகம் வாங்கினார். அதற்காக தங்கத்திலே பெறுமதி தருவதாக சொன்னார்கள். ஹதரத் பிலாலுக்கு கொடுக்கும் போது அந்த தங்கத்தை நிறுக்கும், ஹதரத் ஜாபிருக்கு கொடுக்கும் போது தங்கத்தை நிறுத்தி கொடுக்கிற பொறுப்பு ஹதரத் பிலாலிடத்தில் இருந்தது. ஹதரத் பிலாலை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிலால் இவருக்கு நான் எவ்வளவு தங்கம் அந்த ஒட்டகத்திற்கு பதிலாக தருவதாக சொன்னதோ அந்த தங்கத்தை கூடுதலாக வைத்துக் கொடுங்கள், நெருங்கள் கூடுதலாக வைத்து நெருங்கள். இந்த வியாபாரியின் கவனத்தை ஈர்த்தது. ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு நுணுக்கத்தை வைத்துத்தான் அந்த வியாபாரத்தில் நடந்திருக்கிறார். பிரான்சில் உள்ளவர்கள் 20 சைஸ் வச்சு தைக்க சொன்னார்களா, 22 வச்சு தைக்கிறார், 22 பிறகு டெஸ்டாக போட்டு பெட்டிகளாக போட்டு பிரான்சுக்கு அனுப்ப முன்னால் இன்னும் 2-3 பெட்டிகளில் அதே போன்ற உடைகளை வைத்து அதை அவருக்கு அன்பளிப்பாக அனுப்பும் நோக்கத்திலே கண்டெய்னரில் ஏற்றப்படுகிறது. அதையும் அவர் இன்னொரு ஹதீஸிலே இருந்திருக்கிறார், தஹாது தஹாபு, ஹதியா கொடுங்கள் முஹப்பத்தை சம்பாதிப்பீர்கள், ஹதியா கொடுங்கள் முஹப்பத்தை சம்பாதிப்பீர்கள். வியாபார நுணுக்கங்களில் படித்த மற்றொரு பாடம். இப்பொழுது பொருள் அங்கே போய் சேருகிறது, இமெயிலில் அனுப்புகிறார், இங்கு எக்ஸ்ட்ரா சில பாக்ஸ்கள் வச்சிருக்கிறோம், சில அந்த பொருள் வந்து சேரும் போது டேமேஜ் ஆகும், சேதம் ஏற்பட்ட பொருள்கள் வரலாம், அந்த இடைவெளி இந்த பெட்டியிலே உள்ளவைகள் நான் நிரப்பிவிட்டு எஞ்சியவைகளை நீங்கள் ஹதியாவாக வைத்துக் கொள்ளுங்கள். பொருள்களை பார்த்த அந்த அந்நிய மனிதன் கிறிஸ்துவர் கத்தோலிக்கர் அவர் அதிர்ச்சியடைந்து போனார். நாங்கள் வலமையில இவர்கள் 20 என்றால் 19% வச்சுத்தான் குறைத்துத்தான் தைப்பார்கள், 21 மடங்கு கூடுதலாக வைத்து அனுப்பியிருக்கிறார். இது பெரிய ஒரு விஷயம். இரண்டாவது, மேலதிகமான உடைகளை வைத்து அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது இமெயிலில் அவர் தொடர்பு கொள்கிறார், ஏன் இது வலமைக்கு மாற்றமாக 2 விஷயம் செய்திருக்கிறீங்க சொன்னார், இதுதான் எங்களது இஸ்லாமிய பொருளாதார முறை. இஸ்லாமிய பொருளாதார தடுக்கடையில் படிச்சிருக்கா, எங்க படித்தார், மஸ்ஜிதுல, மஸ்ஜிதுல பொருளாதார படிச்சுக்கிறாரா? ஆம், எங்க ரசூலுல்லா மஸ்ஜிதிலே தான் பொருளாதார விற்பனர்களை உருவாக்கினாங்க. ஈமான் மஜ்லிஸ் எப்படி படித்தார்? அப்படியே பேச்சு தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. சில நாட்களிலே பிரான்சிலே இருக்கும் அந்த மனிதர் முஸ்லீமாக மாறுகிறார். இவருடைய 2-3 பெட்டி உடுப்பும் இவர் வைத்து தைத்த அந்த கணமும் அந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது. அந்த நுணுக்கம் எங்கிருந்து கிடைத்தது? ஒரு முஸ்லிம் வியாபாரியிடத்தில் இருக்க வேண்டிய நுணுக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அஹ்லாக், கொடுப்பதை கூடுதலாக கொடுங்கள், அன்பளிப்புகள் செய்யுங்கள், அதன் மூலமாக மற்றவர்களுடைய உள்ளங்களை கவரலாம். வியாபாரிகள், நீங்கள் வெறும் வியாபாரிகளாக 20-30 வருடங்கள் ஒரு கடையில இருந்து வெறும் பணத்தை சம்பாதித்து விட்டு அந்த கடையை விட்டு போனவர்களாக இல்லாமல் அந்த கடையில் இருந்து பல அந்நியவர்களுக்கு கலிமா கிடைப்பதற்கும் காரணமாக இருந்து விட்டு போனவன் என்ற பெயரை வாங்கணும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட ஒவ்வொரு வழிகாட்டல்களையும் சரிவர புரிந்து அவன் விரும்புகின்ற வழியில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள
திருவை செய்த அருள்வாராக. ஆமீன் வா ஆகிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
Every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah. Oh, no.